إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في السور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد وكم نهلكنا قبلهم من قرن هم مشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد. ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في ستة أيام وما مسنا من لغوب. فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب. ومن الليل فسبحه وأدبار السجود. واستمع يوم ينادي المنادي من مكان قريب. يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج. إنا نحن نحيي ونميت وإلينا المصير. يوم تشقق الأرض عنهم سراء ذلك حشر علينا يسير. نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار. فذكر بالقرآن من يخاف وعيد. சர்வ புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதா. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள் தாபீன்கள் தபவு தாபீன்கள் ஏனைய எல்லா முஸ்லீம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله تعالى காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அதேபோன்று அவர்களோடு வேதங்களையும் இறக்கியிருப்பதற்கு ஒரு அடிப்படை நோக்கம் காணப்படுகிறது. அது என்ன நோக்கம் என்றால், சமகாலத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய தண்டனைகளை பற்றி அவனுடைய வேதனைகளை பற்றி அந்த சமுதாயத்திற்கு அவ்வப்போது எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த நபிமார்களையும் வேதங்களையும் இறக்கி வைத்திருக்கிறான். இதனால்தான் ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய அந்த நபிமார்களை அனுப்பிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த நபி அந்த சமுதாயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எம்முடைய ஒரு தூதுவரை அன்றி வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே அந்த தூதர்களை பற்றி சொல்கிறார். அதேபோன்று இந்த அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், இந்த அல் குர்ஆன் இந்த வேதம் என்பது பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய தண்டனை தொடர்பாக அது எச்சரிக்கை கொடுக்கிறது. இந்த எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை இறக்கியிருப்பதாக சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு அல் குர்ஆனிய வசனம் சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. தன்னுடைய அடியார் மீது இந்த ஃபுர்கான் என்ற வேதத்தை முழு உலகைக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அந்த அனுப்பி அல்லாஹ், அவன் உயர்ந்து விட்டான், அவன் பரக்கத்து பொறிந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஃபுர்கான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆனை இறக்கியிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், முழு மனித சமுதாயத்தையும் இந்த அகில உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வினுடைய தண்டனை என்றால் என்ன, அவனுடைய வேதனை என்றால் என்ன, அவனுடைய வேதனை எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக, அவர்களுக்குரிய ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை இறக்கியிருப்பதாக சொல்கிறார். எனவே இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், குர்ஆனை நீங்கள் எடுத்து ஓதி அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமான இடங்களிலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கொடிய நரகத்தை பற்றியும், அந்த நரகத்திலே காணப்படக்கூடிய வேதனைகள் தொடர்பாகவும், அந்த நரகத்திலே நுழையக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறார்கள், அந்த தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விழா வாரியாக தெளிவாக அல்லாஹு தஆலா அவனுடைய வேத புத்தகத்திலே எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வினால் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ, எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை அந்த சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, அந்த எச்சரிக்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றி ஒரு அச்சமூட்டுதல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் 18398 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார், ஜும்மாவினுடைய இந்த நேரத்திலே தூங்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், ஜும்மா என்ற கடமை ஏன் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், வாரத்தில் ஒரு முறையாவது அல்லாஹ்வினுடைய வேத வசனங்கள் எங்களுடைய காதுகளின் ஊடாக எங்களுடைய உள்ளத்திலே ஊடுருவ வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குரிய முழுமையான பிரயோஜனத்தை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், இந்த ஜும்மா செய்யக்கூடிய குத்துபா நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தூங்குவதை நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எப்படி எச்சரிக்கை கொடுத்தார்கள் என்பதை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துப், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபா செய்யும் போது நான் செவிமடுத்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், அன்தர்த்துக்கு முன்னார், உங்களுக்கு நரக நெருப்பை பற்றி நான் எச்சரிக்கை செய்துவிட்டேன், அன்தர்த்துக்கு முன்னார், உங்களுக்கு நான் நரக நெருப்பை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டேன், அன்தர்த்துக்கு முன்னார், உங்களுக்கு நான் நரக நெருப்பை விட்டும் எச்சரிக்கை செய்துவிட்டேன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடைகளிலே நின்று கொண்டு அவர்கள் குமுறினார்கள். அவர்களுடைய அந்த அலறல் சத்தம், அவர்கள் போட்ட அந்த எச்சரிக்கையினுடைய சத்தம், சந்தைகளின் தொங்கலிலே ஒரு மனிதர் நின்றால் கூட அவர்களுடைய காதுகளுக்கு அது விழக்கூடிய அளவிலே அவர்களுடைய அந்த எச்சரிக்கை காணப்பட்டது. எந்த அளவென்றால், இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நுஃமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலறிக்கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை அவர்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தோள்கட்டிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணி நழுவி அவர்களுடைய கால்களுக்கு இடையிலே அது விழுந்தது. அதை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த சமுதாயத்திற்கு உணர்ச்சி பூர்வமாக நரகம் என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். ஏன் இந்த நரகம் இவ்வளவு கடுமையாக, இவ்வளவு மிக கடுமையான ஒரு துணியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்படுகிறது என்றால், அதனுடைய வேதனைகள், அதிலே ஒரு மனிதன் படக்கூடிய அந்த தண்டனைகள், அதிலே அவன் படக்கூடிய துன்புறுத்தல்கள், இதை சொல்லி முடிக்க முடியாது, வர்ணிக்க முடிக்க முடியாது. அந்த அளவு அது மிக கடுமையானது, மிகவும் தாங்க முடியாதது என்பதனால் தான் அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆனும் அதே போன்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த எச்சரிக்கையை அடிக்கடி கொடுத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த நரகத்திலே நுழைபவர்களை பற்றி என்ன சொல்கிறான் என்றால், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், இவர்கள் நரகத்திற்குள் நுழைவதற்கான அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அந்த நரகத்திலே எப்படி பொறுமையாக இருக்கப் போகிறார்கள், எப்படித்தான் இவர்கள் பொறுமையாக இருக்கப் போகிறார்களோ என்று அல்லாஹு தஆலா மிக ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே அல் குர்ஆனிலே கேட்கிறார். ஏனென்றால் அந்த அளவு அதனுடைய வேதனை என்பது கடுமையானது. அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இதா உல்கு ஃபீஹா ஸமிஊ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர், அந்த நரகத்திலே கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்து அந்த மனிதர்கள் அந்த நரகத்திலே போடப்படுவார்கள். அவர்கள் போடப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நரகத்தினுடைய கொதி சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள். அது குமுறிக் கொண்டிருப்பதை போன்று அது மிக கடுமையான சத்தத்தோடு கொதித்து கொண்டிருக்கும். அதனை அல்லாஹு தஆலா அதனுடைய கொதி சப்தத்தை எப்படி வர்ணிக்கிறான் என்றால், தகாது தமையசு மினல் கைல், ஒரு கடுமையான கோபத்திலே இருக்கக்கூடியவர், அவருடைய கடும் கோபத்தின் காரணமாக எப்படி அவர் குமுறிக் கொண்டிருப்பாரோ, அந்த கோபத்தின் கடுமையின் காரணமாக அந்த நரகம் வெடித்து விடுவதை போன்று அதனுடைய குமுறல் காணப்படும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த அளவு அந்த நரகத்திற்கு கடுமையான கோபம் காணப்படும். எந்த மனிதனை அந்த நரகத்திலே போட்டாலும் அது வேதனை செய்யாமல் அது விடாது. அதற்கு அதிகமான பசி இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்திலே சொல்லுகிறார். இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் நாங்கள் கேட்கிறோம். இதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத், அந்த மறுமை நாளில் முழு மனிதர்களை எல்லாம் போட்டதற்கு பிறகு, நிராகரிப்பாளர்கள் மனிதர்களை எல்லாம் போட்டு நிறைத்ததற்கு பிறகு அந்த நரகத்திலே கேட்கப்படும், உனக்கு போதுமா என்று அதற்கு கேட்கப்படும். நீ நிறைந்து விட்டாயா, உனக்கு தேவையான அளவு, உன்னுடைய பசிக்கு தேவையான அளவு ஆகாரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா, நீ நிறைந்து விட்டாயா என்று அந்த நரகத்திலே கேட்கப்படும். அது மாறி அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கும் என்றால், ஹல்மி மஸீத், இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருந்தால் என்னிலே போடலாமே என்று அது கேட்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பற்றி எங்களுக்கு வர்ணித்து சொல்கிறார். அவ்வளவு கடுமையானது அந்த நரகம். எனவே இந்த நரகத்திலே மக்கள் எல்லாம் நிராகரித்த அந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் நரகத்தின் வாயில்களை திறந்துவிட்டு அந்த மனிதர்களுடைய பரிதாபகரமான நிலைமையை பார்த்து அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அலம் யாத்திக்கும் நதீர், இவ்வளவு பேர் வருகிறீர்களே, இப்படி கூட்டம் கூட்டமாக நீங்கள் வருகிறீர்களே, உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு இந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதுவர் உங்களிடத்திலே வரவில்லையா? அவர்கள் வந்து உங்களுக்கு இந்த வேதனையை பற்றி எச்சரிக்கை செய்யவில்லையா? மறுமை நாளில் நீங்கள் இந்த வேதனையை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி அவர்கள் உங்களிடத்திலே சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படவில்லையா என்றுதான் அந்த மலக்குமார்கள் வரக்கூடிய அந்த மனிதர்களிடத்திலே கேட்பார். ஏன் அவர்களால் கூட பார்க்க முடியவில்லை, இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்கு, இவ்வளவு ஒரு பாரதூரமான வேதனைக்கு மனிதர்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வருகிறார்களே, இவர்களுக்கு ஒருவேளை எச்சரிக்கை கிடைக்கவில்லையோ, இவர்களுடைய காதுகளுக்கு இந்த நரகம் இவ்வளவு கடுமையானது என்பதை பற்றி செய்தி எட்டவில்லையோ என்ற அடிப்படையிலேதான் கேட்கிறார்கள். உங்களிடத்திலே யாரும் வரவில்லையா? உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? வேத வசனங்களிலே உங்களுக்கு நரகம் இவ்வளவு கடுமையானது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லப்படவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய பதில் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த நரகத்திலே கொண்டு வரப்படுபவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்தி கிடைக்காதவர்கள் அல்ல, சத்தியம் விளங்காதவர்கள் அல்ல, அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுடைய காதுகளுக்கு கிடைக்காமல் இல்லை. என்ன சொல்லுவார்கள் என்றால், எங்களுக்கு எங்களுடைய தூதுவர்கள் வந்தார்கள், எங்களுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்தார்கள், வேத வசனங்கள் எங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, அதிலே போதுமான எச்சரிக்கைகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் ஆதாபி அலல் காஃபிரீன், எனினும் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிராகரிப்பிலேதான் தங்கியிருந்தது, புறக்கணிப்பிலேதான் தங்கியிருந்தது. அதன் காரணமாக எங்களுக்கு இந்த வேதனை கடமையாகிவிட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள். வகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மவ் அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே செவிமடுத்து சரியாக கேட்டிருந்தால், சரியாக எங்களுடைய உள்ளங்களுக்குள் சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தால், நாங்கள் இந்த நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஃபஅத்ரஃபூ பிதம்பிஹிம் ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர், அந்த நேரத்தில் அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் அவர்கள் ஒத்துக்கொள்ளுவார்கள். இத்தகைய நரகவாசிகள் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னும் அவர்களுடைய பதில் எப்படி இருக்கும்? ஃபபிஸ மஸ்வல் முதகப்பிரீன், நிராகரிப்பாளர்கள், பெருமையின் காரணமாக நிராகரிப்பிலே ஈடுபட்டவர்களுடைய தங்குமிடம் மிகவும் மோசமானது என்று அவர்கள் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பெருமைத்தனம் என்பது நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால்தான் அது பெருமைத்தனம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பெருமைத்தனம் எங்களிடத்திலே பல்வேறு விஷயங்களிலே ஊடுருவுகிறது. அந்த பெருமைத்தனம்தான் முழு நிராகரிப்புக்கும் முழு இணை வைப்புக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. எப்படி எங்களிடத்திலே பெருமைத்தனம் ஊடுருகிறது என்பது எங்களுக்கு சரியாக தெரியவில்லை, அதனை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அது ஊடுருகிறது. எங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், எங்களுடைய படிப்பு பட்டங்களை பற்றி நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், நாங்கள் விடக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை விடக்கூடிய பாடசாலைகளை பற்றி நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், அதனை சகோதரர்களுக்கு மத்தியிலே அல்லது சகோதரிகள் சகோதரிகளுக்கு மத்தியிலே ரொம்பவும் பெருமையாக நாங்கள் பேசிக் கொள்கிறோம். இந்த பெருமைத்தனங்கள், இந்த பெருமையாக நாங்கள் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் தான் என்னுடைய பிள்ளை இணை வைப்பிலே ஈடுபடுகிறது என்கின்ற அந்த உணர்வையும் என்னை விட்டு தூக்கிவிட்டது. நான் ஏதோ ஒரு உலக நோக்கத்திற்காக என்னுடைய பிள்ளையை அனுப்புகிறேன், என்னுடைய பிள்ளையின் மூலமாக எனக்கு பாவம் கிடைக்கும், நான் அதற்குரிய ஒரு பங்குதாரராக நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு என்னை, அந்த பெருமையான உணர்வு என்னை மறக்கடிக்க செய்துவிட்டது. எனவே அல்லாஹு தஆலாவிடத்திலே மறுமை நாளில் நரகத்திலே நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், நரகத்தின் காவலாளர்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வார்த்தை என்னவென்றால், நாங்கள் கொஞ்சம் பெருமைத்தனம் இல்லாமல் அசட்டுத்தனம் இல்லாமல் செவியேற்றிருந்தால், கொஞ்சம் சிந்தித்திருந்தால், எங்களுடைய உள்ளத்திலே பெருமைகள் இல்லாமல் இருந்திருந்தால், நாங்கள் நல்ல முறையிலே இந்த நரகத்திற்குரியவர்களாக ஆகாமல் நல்ல முறையிலே வாழ்ந்திருப்போமே என்று அவர்கள் சொல்லுவார்கள், கதறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த நிலைமைக்கு நானும் உள்ளாகிவிடக்கூடாது, இந்த உரையை கேட்கக்கூடிய எந்த ஒரு சகோதரரும் உள்ளாகிவிடக்கூடாது. இந்த உரையை இந்த சபையில் இல்லாமல் வேறு இடங்களிலே கேட்கக்கூடிய எந்த ஒரு சகோதர சகோதரியும் உள்ளாகிவிடக்கூடாது. மிக கடுமையானது, மிகவும் துன்புறுத்தக்கூடியது என்பதை அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆனிய வசனங்கள் மிக தெளிவாக எங்களுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கிறது. வாக்குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இந்த நரகத்திலே பல்வேறு தரப்பினர்கள் நுழைவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான தண்டனைகள் கொடுக்கப்படும். இந்த வகையில் நரகத்திலே ஆக குறைவான ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடியவர் யார்? நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப். சுமார் 12-13 வருடங்கள் இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளாமலேயே, இந்த கொள்கைக்காக முழு ஆதரவாக தடுப்பு சுவராக நின்றவர் அபூ தாலிப். அவருடைய மரண தருவாயிலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் அப்துல் முத்தலிபுடைய அதே கொள்கையிலே நான் இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய வாக்குமூலம். அப்துல் முத்தலிப் யார்? அவர் அல்லாஹ்வை நம்பாதவர் அல்ல, அல்லாஹ்வை நம்பியவர், அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கை வைத்தவர். அதனால்தான் அவருடைய வாழ்நாளிலே கஅபாவை தாக்குவதற்காக யானைப்படை வந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த படை தளபதியிடத்திலே சொன்ன விடயம் என்னவென்றால், என்னுடைய ஒட்டகத்தை நீ விட்டுவிடு, நீ எதனை இடிக்கப் போகிறாய்? கஅபாவை இடிக்கப் போகிறாய், உடைக்கப் போகிறாய். கஅபாவுக்கு என்று ஒரு ரப் இருக்கிறான், அவன் அதனை பார்த்துக் கொள்வான், என்னை நீ விட்டுவிடு, என்னுடைய வழியிலே நீ என்னை விட்டுவிடு என்று. அல்லாஹ்வின் மீது அந்த அளவு நம்பிக்கையோடு செயல்பட்டவர், அப்துல் முத்தலிபுடைய கொள்கையிலே தான் இருப்பதாக சொன்னவர் தான் அபு தாலிப். ஆனால் அந்த அபு தாலிப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த கொள்கையை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கொள்கைக்காக பல தியாகங்களை அவர் அனுபவித்தார், பல கஷ்டங்களை அனுபவித்தார். 3 வருடங்கள் மக்காவிலே குறைசிகள் ஒதுக்கி வைத்த அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய குலத்தாரை கூட்டிக் கொண்டு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பாலைவனத்திலே ஒதுங்கியவர் அபு தாலிப். அந்த அபு தாலிபுக்கு அல்லாஹு தாலா நரகத்திலே ஆக குறைந்த ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அது என்ன தண்டனை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 212வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அஹ்வனு அஹ்லின் நாரி அதாபன் அபு தாலிப், நரகவாதிகளிலேயே மிகவும் தண்டனையிலே மிக குறைந்தவர் அபு தாலிப். வஹுவ முன்தாயிலுன் பினாலைன், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்னவென்றால், அவருக்கு நெருப்பினால் நரகத்தினால் 2 செருப்புகள் மாட்டப்படும். யகுலி மின்ஹுமா திமாகுஹு, அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவு எந்த அளவு இருக்கும் என்றால், அந்த செருப்பின் மூலமாக அவருடைய தலையிலே இருக்கக்கூடிய மூளை அது உருகி ஓடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தாங்க முடியுமா எங்களால்? சற்று நினைத்து பாருங்கள், எவர்கள் நரகத்தில் நுழைந்தாலும் அபு தாலிபின் அளவுக்கு குறைந்த தண்டனையை அனுபவிக்கப் போவதில்லை. ஆனால் அபு தாலிபுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையை நினைத்து பாருங்கள், 2 நெருப்பினால் உள்ள செருப்பு, அதனுடைய தாக்கம் அவருடைய மூளை வழிந்து ஓடுகிறது, தலை வரை அதனுடைய தாக்கம் சென்று அதன் மூலமாக அவருடைய மூளை வழிந்து ஓடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் அவர் என்ன நினைப்பார்? இந்த குறைந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அவர் என்ன நினைப்பார் என்றால், என்னை போன்ற தண்டனை இந்த நரகத்திலே யாரும் அனுபவிக்கவில்லை என்று அவர் நினைத்துக் கொள்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இப்படி குறைவான, மிக குறைந்த அந்த தண்டனையை அனுபவிப்பவர்களிடத்திலே என்ன மறுமையிலே விசாரிக்கப்படும், என்ன கேட்கப்படும் என்பதை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 6557வது இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யகூலுல்லாஹு தஆலா லி அஹ்வனி அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த நரகத்திலே ஆக குறைந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதரிடத்திலே கேட்கப்படும் அல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்பான், லவ் அன்னலக மா ஃபில் அர்லி மின் ஷைஇன், இந்த உலகத்திலே இந்த பூமியின் அளவு உனக்கு தங்கம் இருந்தாலும். இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான லக மில் உல் அர்லி தஹபன், உனக்கு பூமியின் நிறையின் அளவு தங்கம் இருந்தால் அதனை நீ எனக்காக தந்துவிட்டு இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள நீ தயாரா என்று அவரிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்பார். அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடியவர், அந்த கடுமையான தண்டனையை அனுபவிக்கக்கூடியவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எப்படி இருக்கும் என்றால், நிச்சயமாக எனக்கு இந்த பூமியின் நிறையின் அளவு தங்கம் இருந்தாலும் அதனை தந்துவிட்டாவது சரி, நான் நரகத்திலிருந்து இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பி விடுவேன் என்ற அந்த வார்த்தை மட்டும்தான் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும். அல்லாஹு தஆலா சிரிப்பான். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவான் என்றார் அவரிடத்தில், நீ இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் கது குந்த சுஇல்த மா ஹுவ ஐசரு மின் தாலிக், இப்பொழுது பூமியின் நிறையின் அளவு தங்கம் இருந்தாலும் கொண்டு வந்து தந்துவிட்டு இந்த நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறாயே? நான் உன்னிடத்திலே உலகத்திலே இதை விடவும் மிக 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 அற்பமான ஒன்றைத்தான் உன்னிடத்திலே நான் எதிர்பார்த்தேன். மிகச் சிறிய ஒன்றைத்தான் உன்னிடத்திலே நான் எதிர்பார்த்தேன். அது என்ன எதிர்பார்ப்பு? நீ இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்தில் எனக்கு அடிபணிய வேண்டும், எனக்கு யாரை கொண்டும் இணை வைக்கக் கூடாது, எந்த ஒன்றை கொண்டும் எனக்கு நீ இணை வைக்கக் கூடாது என்று எனக்கு அடிபணிய வேண்டும் என்றும் நான் உன்னிடத்திலே எதிர்பார்த்தேன். அதை கூட உன்னால் செய்ய முடியவில்லை. நீ பூமியின் அளவு தங்கம் இருந்தாலா தரப்போகிறாய் என்று அல்லாஹு தாலா அவரிடத்திலே கேட்பான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சிறிய தண்டனை வழங்கப்பட்டவருடைய நிலைமையை பாருங்கள். இந்த பூமியை பொறுத்தவரையில் அது எத்தனை கிலோ எங்களால் சொல்ல முடியுமா? அதனுடைய நிறை எத்தனையோ டிரில்லியோன் கணக்கான டன்கள், அதாவது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடான கோடி நிறை கிலோ நிறையுடையது இந்த பூமி. இந்த பூமியின் அளவு தங்கம் இருந்தாலும் மனிதன் மறுமையிலே அதனை கொடுத்து விட்டாவது சரி, இந்த நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்வான். ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ் எங்களிடத்திலே வேண்டி நிற்பது என்ன? எனக்கு நீங்கள் அடிபணியுங்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், பகிரங்கமாக ஹராம்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இணை வைப்பிலோ ஹராம்களிலோ நீங்கள் ஈடுபடுத்தாதீர்கள். இதனைத்தானே அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான். பூமியின் அளவு தங்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற இந்த விடயம் எவ்வளவு சிறியது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாதா? நிச்சயமாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய உள்ளம் மறுக்கிறது. அடிப்படை காரணம், எங்களை அறியாமல் எங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பெருமைத்தனங்களும் அசட்டு சிந்தனைகளும் அல்லாஹ்வுடைய வேதவசனங்களை கணக்கெடுக்காத இந்த மனப்பாங்கும் சொல்லுகின்றவரை பார்ப்பதும் என்னை விட அறிவு குறைந்தவர்கள், என்னிடத்திலே என்னை விட வசதி குறைந்தவர்கள், என்னை விட தராதரத்திலே குறைந்தவர்கள் இதனை சொல்லுகிறார்கள் என்ற அந்த மனப்பாங்கும் சிந்தனையும் தான் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. இதனுடைய பாரதூரத்தை நிச்சயமாக ஒரு நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளப் போகிறோம். இதனுடைய இந்த எச்சரிக்கையை நிச்சயமாக ஒரு நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த மலக்குமார்கள் கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு எங்களிடத்திலே கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேதான் நிச்சயமாக எங்களால் அதனை புரிந்து கொள்ள முடியும். அப்போது புரிந்து கொள்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற, எங்களிடத்திலே வேண்டுகின்ற இந்த அற்பமான விடயத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராகுவோம், நாங்கள் முயற்சி செய்வோம். எங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பெருமைத்தனங்களை, இந்த உலகவாத சிந்தனைகளை நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹினுடைய இந்த தீனுக்காக, அல்லாஹினுடைய இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்கு அடிபணிவதற்காக நாங்கள் ஒன்று திரள்வோம். ஒன்று திரண்டால் நிச்சயமாக வெற்றி எங்களுடைய கையிலே இருக்கிறது. அதற்காக உதவி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறது. இன்று இந்த இணை வைப்புகளை கூட சர்வ சாதாரணமாக மிக எளிமையாக நாங்கள் போய் விழுந்து எங்களுடைய ஈமானை தாரி வார்த்துக் கொடுக்கிறோம். என்ன நடக்கிறது? தாகூத்துகளுக்காக, தாகூத்துகளுடைய ஒரு சில திருப்திகளை அடைந்து கொள்வதற்காக எங்களை வளர்த்துவிட்ட அல்லாஹ்வை, எங்களை பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வை நாங்கள் புறக்கணித்துவிட்டு இந்த தாகூத்துகளுடைய கைகள் ஓங்குவதற்காக அதற்குரிய பங்குதாரர்களாக நாங்கள் மாறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கடுவளவு கூட இதனை பற்றி உணர்வோ உணர்ச்சியோ அதை பற்றி உறுத்தலோ கிடையாது. சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதற்காகவா எங்களை படைத்தான்? இந்த ஒரு நோக்கத்திற்காகவா அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான்? கிடையாது. உலகம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அதே வழியிலே செல்ல நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதே வழிக்கு திருப்புவதற்கு எங்களுடைய குர்ஆனையும் எங்களுடைய ஹதீஸையும் திருப்புவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் தயாரில்லை. எங்களை சீர்திருத்தமான ஒரு வழிக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை. அல்லாஹு தஆலா இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த கடுமையான தண்டனையிலே நாம் சிக்கக்கூடாது என்றால், இணை வைப்பினுடைய வாடையே எங்களை நெருங்கக்கூடாது. இணை வைப்பினுடைய குஃபரினுடைய வாடையே எங்களையும் நெருங்கக்கூடாது. நாங்கள் அன்பு காட்டக்கூடிய, எங்களுக்கு நெருக்கமான, உயிருக்கு உயிராய் நேசிக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளிலும் அது நெருங்கக்கூடாது. ஆனால் இன்று அது நெருங்கி எங்களிடத்திலே ஊடுருவி இருக்கிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு வளங்களை தராமல் இல்லை, எங்களுக்குரிய வளங்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். நாங்கள் சகோதரர்கள் ஒன்றிணைந்தால் அல்லாஹுக்கு இணை வைக்காத விதத்தில், பாவங்கள் கலக்காத விதத்தில், இந்த அல்லாஹு தஆலா எடுக்கின்ற சபிக்கின்ற கோபங்களுக்கு உள்ளாகின்ற இந்த பாவங்கள் எல்லாம் இணை வைப்புகள் எல்லாம் கலக்காத விதத்தில் அழகான முறையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுகளையும் ஞானங்களையும் எங்களால் கொடுக்க முடியும். நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? முடியும். ஆனால் நாங்கள் வெறுமனே நொண்டி சாட்டுகளையும் பொய்க் காரணங்களையும் காரணம் காட்டிவிட்டு நாங்கள் வழிகேடை விலைக்கு வாங்குகிறோம், நிராகரிப்பை விலைக்கு வாங்குகிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாஇகல் லதீன அஷ்தரவு அத்தலாலத பில் ஹுதா ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன். இவர்கள் யாரென்றால், நேர்வழி கையிலே இருக்கக்கூடிய தங்கத்தை போன்ற நேர்வழியை கொடுத்துவிட்டு வழிகேட்டை தண்டனையை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், இந்த உலகத்திலே கண்முன்னால் அது எவ்வளவுதான் கவர்ச்சியாக அதனுடைய லாபங்கள் தெரிந்தாலும் அவர்களுடைய அந்த வியாபாரங்கள் அது லாபம் கொடுக்க போவதில்லை. வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே எந்த வகையிலே, எந்த ஒரு அமைப்பிலே நாங்கள் அல்லாஹுக்கு அடிபணிகின்ற விடயங்களிலே நாங்கள் கோட்டை விட்டாலும், அதனை சற்று சிந்தித்து அதிலிருந்து எங்களை நாங்கள் மாற்றி, எங்களுடைய குடும்பங்களை மாற்றி, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்பின் நோக்கம் எதுவாக இருக்கிறதோ அதனை நிறைவேற்றக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஅக்ஃபுரு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ்.